அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புக்குரிய பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவனின் கிருபையினால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அருமை பெருமக்களே, நலம்தானே? நலமென்றால் மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் வழங்குவானாக என்று இந்த இனிய நேரத்திலே இறைவனிடத்திலே நாம் இறைஞ்சுவோம். அருமை பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை ஹிஜ்ரி புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. ஹிஜ்ரி 1424 ஆண்டு, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய ஆறுயிர் தோழர்களான அருமை சஹாபாக்களும் ஹிஜ்ரத்து செய்து, அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து சென்று 1424 ஆண்டுகள் ஓடிவிட்டன. மிகப்பெரிய மாற்றங்களை ஹிஜ்ரத்து நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறது. ஹிஜ்ரத்துக்கு பிறகுதானே பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டன. இன்றைக்கும் ஹிஜ்ரத்தினுடைய சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை முன்னேற்றங்களை தந்து கொண்டிருக்கிறது. நாம் அதனை மறந்துவிட முடியாது. அருமை பெருமக்களே, புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நம்மிடத்திலும் நல்ல மனமாற்றங்கள் வேண்டும். நன்மையான சிந்தனைகளை நம்முடைய எண்ணத்திலே பதிய வைக்க வேண்டும். நாம் பல நீண்ட காலமாக செய்து வந்த தவறுகளை இனிமேல் செய்யக்கூடாது, நன்மைகளை செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற சபதம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இப்படி நல்ல செயல்களையும் நல்ல மாற்றங்களையும் உருவாக்குவதற்கான நல்ல சிந்தனைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை பற்றியும் நம்மை சுற்றியுமான ஒரு சிந்தனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே துணை தலைப்பாக நாங்கள் எடுத்திருப்பது நம்மை பற்றியும் நம்மை சுற்றியும். இந்த துணை தலைப்பிலே என்னோடு சேர்ந்து இன்னும் நல்ல கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவதற்காக கண்ணியத்திற்குரிய உஸ்தாஸ் ஹாஜி உமர் ஜாஃபர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாஸ்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாஸ்.
அடுத்தபடியாக கண்ணியத்திற்குரிய சகோதரி ரைஹான் பீவி இங்கே வந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு உஸ்தாத்.
மிக்க மகிழ்ச்சி. நல்ல ஒரு சூழ்நிலையிலே நாம் சந்திக்கின்றோம். தொடக்கமாக உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு மால் ஹிஜ்ரா புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சற்று முன்னர் குறிப்பிட்டது போல நம்மை பற்றி நம்மை சுற்றி ஏன் இந்த துணை தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்றால், பெரும்பாலும் இன்றைக்கு மனிதர்களிடத்திலே எல்லாவற்றிலும் பொடுபோக்குத்தனமான ஒரு நிலை இருக்கிறது. அலட்சிய மனப்பான்மை என்று கூட நாம அதை சொல்ல முடியும். இந்த பொடுபோக்குத்தனம் அலட்சிய மனப்பான்மை மிகப்பெரிய தோல்விகளையும் பேரிழப்புகளையும் தந்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தாண்டிலாவது அலட்சிய மனப்பான்மை இல்லாமல், பொடுபோக்குத்தனம் இல்லாமல், ஏதேனும் விழிப்பு நிலையிலே வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தொடக்கமாக உஸ்தாத், உங்களிடத்திலே சில கேள்விகள் விபரத்திற்காக. மனிதனுக்கு இந்த மறதி, அலட்சிய மனப்பான்மை, பொடுபோக்குத்தனம் என்பது என்ன மாதிரியான ஒரு தீமைகளை கொண்டு வருகிறது?
அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நல்ல கருத்தாழமிக்க ஒரு கலந்துரையாடலிலே நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம். இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த நிலையிலே ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு உரையாடலை நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், மனித சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பொடுபோக்குகளும் மறதி நிலைகளும் அலட்சிய போக்குகளும் பிற்காலத்திலேயே அந்த மனிதனையே கொல்லக்கூடிய, அந்த மனிதனையே தாழ்த்தக்கூடிய, அந்த மனிதனையே கீழ்நிலையில் ஆக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவனை உருவாக்கிவிடும். யாருடைய வாழ்க்கை, யாருடைய கருத்து, யாருடைய எழுத்து, யாருடைய பேச்சு கருத்தாளமிக்கதாகவும் பிற்காலத்தில் மனித சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் உரமிக்க ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே போற்றப்படும், புகழப்படும். பொடுபோக்கான நிலையிலே வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கை அவருடைய காலத்திலே மறந்து போகும், அது மறைந்து போகும். பொடுபோக்கு நிலையை குறித்து முன்பு வாழ்ந்த பெரியவர்கள் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவார்கள். அதாவது, ஒரு கப்பலிலே பயணம் செய்திருக்கக்கூடிய நிலையிலே ஒரு பயணி மேல்தட்டுக்கு வந்து தண்ணீர் எடுப்பதற்கு சிரமப்பட்டு கீழ்த்தளத்திலே அமர்ந்து கொண்டு கப்பலிலே ஓட்டை போட்டு தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தார். இதை அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்த மக்கள் யாருமே தடுக்காமல் பொடுபோக்கான நிலையிலே அலட்சிய போக்காக இவர் எதை செய்து கொண்டிருக்கிறார் என்று போய்விடுகிறார்கள். சிறிது நேரத்திலே அந்த கப்பலில் ஏற்பட்ட ஒரு துவாரத்தின் ஒரு ஓட்டையின் காரணமாக கப்பலிலே தண்ணீர் புகுந்து அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அனைவரையுமே மூழ்கி அழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது அங்குமிங்கும் சென்று கொண்டிருந்தவர்களும் அழிந்து விட்டார்கள், தடுக்காதவரும் அழிந்து விட்டார்கள், புடுபோக்காளர்களும் அழிந்து விட்டார்கள், அலட்சியமான ஒரு மனப்போக்கிலே சென்றவர்களும் அழிந்து மடிந்து விட்டார்கள். இது ஒரு சின்ன உதாரணம் தான். இதே போல மனித சமுதாயத்திலே எண்ணற்ற ஒரு நிலைகள் இருக்கின்றன. உதாரணமாக தாங்கள் குறிப்பிட்டீர்கள், ஹிஜ்ராவுக்கு பின்புதான் மனித குலத்திலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது என்று உண்மைதான் உஸ்தாத் அவர்களே. இது மனித குலம் அறிந்த ஒரு சரித்திர உண்மை. ஹிஜ்ராவுக்கு பின்புதான் பெண்ணுரிமையினுடைய பாதுகாப்பு மிக முக்கியப்பட்டது, கல்வியினுடைய மேம்பாடு சிறப்படைந்தது, பொருளாதார அடிப்படையிலும் மற்றும் பிறர் நலம் பேணக்கூடிய ஒரு நிலையும் உருவாக்கப்பட்டது. இது சரித்திர சான்றுகளுடன் கூடிய ஒரு உண்மை. இப்படிப்பட்ட ஒரு தன்மைகளிலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கல்வி மேம்பாட்டுக்கு, பெண் உரிமைகளுக்கு, எழுத்து சுதந்திரங்களுக்கு, நாடு முன்னேற்றத்திற்காக நம்மால் முடிந்த ஒரு கருத்துக்களை எழுத வேண்டும், பிறரிடத்திலே சொல்ல வேண்டும். அதற்கு தக்க நமது அலுவலகங்களிலோ அல்லது வீடுகளிலோ இல்லங்களிலோ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமது கருத்துக்களை தெளிவான முறையிலே கற்பிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். உதாரணமாக குழந்தைகளுக்கு கல்வியின் வருங்கால மேம்பாடு, பொருளாதாரத்தின் வருங்கால பாதுகாப்பு, பிறர் நலன் பேணக்கூடியதனால் ஏற்படக்கூடிய சமுதாய சிறப்பு, இவைகளையெல்லாம் உதாரணத்துடன் சரித்திர சான்றுகளுடன் சொல்லி காண்பிக்க வேண்டும். நம்முடன் அலுவலகங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதனுடைய உயர்வுகளையும் மிகவும் ஒரு கருத்தாழமிக்க ஒரு உதாரணத்தோடு அவர்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும். இப்படி நாம் செய்தால் இதனுடைய பாதுகாப்பு வலுப்படும், சமுதாயம் மேம்படும், இதனுடைய பிற்காலத்தினுடைய ஒரு நிலைகள் நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி அது உயர்வாக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும். இது பொடுபோக்கான ஒரு நிலைத்தன்மையை அழித்துவிடும். நாம் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கண்டும் காணாமல் போகக்கூடிய நிலை மாறுபட்டு சமுதாயத்தை நாட்டை திறம்பட உருவாக்கும் என்று நம்புகிறேன் உஸ்தாத் அவர்களே.
நல்ல ஒரு கருத்தை உஸ்தாத் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே சகோதரி ரஹான்பி இருக்கிறாங்க. நாம் சற்று முன்னர் பேசிக் கொண்டது போல நம்மை சுற்றி நம்மை பற்றி, அதாவது எப்படின்னாக்கா நம்மை பற்றி நம்மை சுற்றி ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறது. நமக்கு கிடைத்த அந்த நன்மையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. அது வந்து ஒரு பரோபகாரம் என்று சொல்வார்கள். நமக்கு ஒரு நன்மை கிடைத்திருக்குன்னா அதே போன்று மற்றவர்களுக்கு அது கிடைக்கட்டுமே அப்படிங்கிறது அந்த சிந்தனை. அதை செயல்படுத்துவது மிக முக்கியமானது அல்லவா? அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா, நமக்கு எப்படி ஒரு தீமை வரக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோமோ அதே போன்று அந்த தீமை மற்றவர்களுக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அதை விட மிக முக்கியமானதா
இருக்கு.
இப்ப உஸ்தாத் அவர்கள் கூட சற்று முன்னர் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. அதாவது தண்ணீர் வந்து துவாரம் போட்டதுனால தண்ணீர் வந்து கப்பலுக்குள்ள வந்து கப்பலே மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தான் நன்மைகளை பகிர்ந்து கொள்வதில் எப்படி நாம வந்து மிக ஆர்வத்தோடு இருக்கிறோமோ அதை விட ஆர்வமாக தீமையை தடுப்பதில நாம இருக்கணும். அது எப்படி தாங்கள் சொல்ல வர்றீங்க?
நிச்சயமாக முதன் முதலில் நான் வந்து தங்களுக்கும் உஸ்தாத் அவர்களுக்கும் எனது புத்தாண்டு மால் ஹிஜ்ரா வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். மேலும் நமது முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது தாங்கள் இருவரும் சொன்ன கருத்துகள் மிகவும் உண்மையானவை, இதை யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதன் தனக்குத்தானே நன்மை நடக்க வேண்டும் என்று நினைக்கும் அதே பட்சத்தில் மற்றவர்களுக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்று நினைக்காவிட்டால் தீமை தன்னை வந்து அடையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக வந்து சேரும். ஆக நல்ல சிந்தனையும் நல்ல மனமாற்றமும் தான் நன்மையை தரும் என்பது அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை. அந்த வகையிலே வந்து நம்மை சுற்றிலும், அதாவது நம்மை பற்றி நம்மை சுற்றி என்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த தலைப்பிலே, நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நமக்கு என்ன, நமக்கு பாதிப்பு ஏற்படாதவரை நமக்கு என்ன என்று இருந்தால் நிச்சயமாக அதன் தீமை நம்மை வந்து அடைந்தே தீரும். ஏனென்றால் தீமையை தடுப்பவர் ஒருவர் இல்லாவிட்டால் அதனால் பலன் இல்லை. இப்போது நாம் நினைக்கலாம், இப்போ ஒரு தனி நபரோ அல்லது ஒரு குடும்பமோ மற்றொரு குடும்பமோ அல்லது ஒரு நாடோ இன்னொரு நாடோ பகைத்து கொண்டு பகைமையை வளர்த்து கொண்டே போனால் அவர்களுக்கு மட்டும் தீமை அல்ல, அது பிறகு ஒவ்வொரு நாடாக பரவி ஒவ்வொரு குடும்பமாக பரவி ஒவ்வொரு தனி மனிதரையும் பாதிக்கத்தான் செய்யும். அந்த வகையிலே தனக்கு எப்படி நன்மை நடக்கும்போது மற்றவருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே போல தனக்கு தீமை நடக்கக்கூடாது, அதே போல் மற்றவர்களுக்கு தீமை வரக்கூடாது என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்காத வரை மனித சமுதாயம் என்று நாம் வாழ்வதற்கு அர்த்தம் இல்லை. இதை அடிப்படையாக கொண்டுதான் நபிகளாரும் அவர்கள் தோழர்களும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்ற பட்சத்திலே இந்த பொது நல சிந்தனையோடு தான் சென்றார்கள். அவர்களது தனி நல சிந்தனைக்காக செல்லவில்லை. அப்ப பொது நலம் நல்லபடியாக இருந்தால்தான் தனிநபருக்கும் நன்மை கிடைக்கும்.
நிச்சயமா அதுல சந்தேகமே இல்லை.
ஆமா,
ஹிஜ்ரத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியும் அதைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்து அவங்க சுயநல அடிப்படையில அவர்களுடைய நலனை மட்டுமே பேணக்கூடியவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் கொண்டு வந்த எத்தனையோ, அதாவது தீர்மானங்களை அவங்க கொடுத்த சலுகைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்த சில முக்கியமானவர்களும் அங்க ரொம்ப சுகபோகமாக வசதியாக வாழ்ந்துட்டு போயிருக்கு. ஆனா அங்க வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மிக முக்கியமாக தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் எல்லா மக்களுக்குமான பொது நன்மையை தான் அவங்க முன்வைத்தார்கள், அதற்குத்தான் முன்னுரிமை தந்தார்கள். இப்ப இந்த மாதிரியான ஒரு சிந்தனை நாம சற்று முன்னர் பேசிக் கொண்டது போல நன்மையை பகிர்ந்து கொள்வதில் எப்படி நமக்கு வந்து ஒரு கடப்பாடு இருக்கிறதோ அதை விட மிக முக்கியமானதாக தீமையை தடுப்பதுல வந்து நமக்கு வந்து மிகுந்த கவனம் இருக்கு. உதாரணமாக ஒரு இடத்துல வந்து தீ பற்றி எரிகிறது, அந்த தீ நம்முடைய எல்லையில இல்லையே, நம்முடைய பகுதியில இல்லையே, நம்முடைய வட்டாரத்துல இல்லையே என்று எல்லோருமே அலட்சியமாக இருந்து விட்டால் அங்கே எரியக்கூடிய தீ இந்த வட்டாரத்திற்கும் பரவி இந்த எல்லைக்கும் வந்து அது நம்முடைய வட்டாரத்திற்கு வராது என்று சொன்னார்களே எண்ணிக்கொண்டிருந்தார்களே அவர்களையும் நிச்சயமாக பாதிக்கத்தானே செய்யும். ஆக அந்த மாதிரியான ஒரு பரந்த சிந்தனையோடு வாழ்வது மிக முக்கியமானது சொல்ல வந்தீங்க.
ஆமா, அதாவது எப்படின்னா அப்போதான் பரவலனா கூட அந்த தீ, நீங்க சொன்ன உதாரணம் அப்போது மற்றவரின் வீட்டில் பற்றி கொண்ட தீ இப்போது நம்மை வந்து அடையாது என்று நாம் நினைத்து விட்டாலும் பிறகு அப்படி ஒரு சம்பவம் நமக்கு நடக்கும் போது மற்றவரும் அதே போன்று நினைத்தால் கடைசியில் தீமை தீமையைத்தான கொண்டு வருகிறது. ஆக சிந்தனை மிக அடிப்படையாக இருக்கிறது இந்த விஷயத்திலே. மனிதன் நல்லதையே சிந்திக்க வேண்டும், நல்லதையே நோக்கமாக கொள்ள வேண்டும், அப்போதுதான் நன்மையான காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கறதுதான் நம்முடைய ஹிஜ்ரத் வரலாறு உணர்த்தி இருக்கு.
அருமை பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே நம்மை பற்றி நம்மை சுற்றி என்ற இந்த துணை தலைப்பிலே நல்ல சிந்தனை கருத்துக்களை, நம்முடைய சமுதாயத்திற்கு தேவையான நல்ல கருத்துக்களை கண்ணியத்திற்குரிய உஸ்தாஸ் அவர்களும் சகோதரி அவர்களும் இங்கு எடுத்து வழங்கினார்கள். புத்தாண்டு பிறக்கின்ற இந்த இனிய நேரத்திலே நம்மிடத்திலும் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும், நல்ல மனமாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நன்மைகளை ஏவக்கூடிய சமுதாயமாகவும் தீமைகளை தடுக்கக்கூடிய சமுதாயமாகவும் நாம் விளங்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு வலியுறுத்துகிறான். ஹிஜ்ரத் என்பது பிற்காலத்திலே நன்மைக்காக முயன்று உழைப்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த ஹிஜ்ரத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இடம்பெற்றது இறைநெறிச்சோலை தயாரிப்பு உஸ்தாத் ஹாஜா மைதீன்.
இரவு மணி 9:15 வானொலி 6 தொடரும் நிகழ்ச்சி இஸ்லாமிய குடும்பம். போனதோட மகளிர் அவனுடைய நிகழ்ச்சி முடிச்சதோட இப்ப உங்கள்ட்ட நான் வர்றேன்.
அது தெரிஞ்சுதான் காத்துக்கிறோம் உஸ்தாத்
வர்றது.
புத்தாண்டு சிந்தனையில இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம்
இல்லையா? ஆமா ஆமா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டுல நல்ல நம்பிக்கை நட்சத்திரங்கள் வரணும், நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒளி பாதை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட தான் இந்த வருஷம் நம்ம நாட்டோடையும் சண்டை சச்சரவு இல்லாமல் எந்த குடும்பமும் இன்னொரு குடும்பத்தோட மனஸ்தாபங்கள் இல்லாம ஒரு மங்களகரமா மகிழ்ச்சியான முறையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைதான் எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில நேரங்கள்ல நம்மளுக்கு துன்பத்தையும் இன்பத்தையும் கலந்து கலந்து தர்றான், சில நேரங்கள்ல சோதனைகளும் இருக்கு. இந்த சோதனைக்கு பின்னாலதான் வெற்றி இருக்குங்கிறதையும் துன்பத்துக்கு பின்னாலதான் இன்பம் இருக்குங்கிறதையும் இந்த மால் ஹிஜ்ராவுடைய வருஷ பிறப்பினுடைய சரித்திரம் நம்மளுக்கு நினைவு
தருதுல்லதான்.
இப்ப சில இடங்கள்ல அதான் ஹிஜ்ரா ஆண்டு எப்படி பிறந்தது, ஹிஜ்ராவினுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத இளம் தலைமுறையினருக்கு தெரியாமையே போகுது. அதனாலதான் ஒவ்வொரு மஜ்லிஸ்களையும் இப்ப இந்த வரலாறுகளை சொல்லி எதனால ஏற்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத குறிப்பா அந்த விளக்கங்களையும் சொல்ல வேண்டியது இருக்கு, சரித்திர சம்பவங்களையும் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மால் ஹிஜ்ராவுடைய தோற்றம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேயே எப்படி ஏற்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுதானே இருக்கீங்க? ஏதாவது ஒரு நினைவுக்கு சொல்லுங்களேன் பாப்போம். இப்படி கேக்கும் போது நீங்க உடனே சொல்லிருக்கீங்க.
சரி,
தம்பி தான் கேட்ட உடனே சொன்னாங்க ஒரு சரித்திரத்தை. இப்படிப்பட்ட நிலைமைகள்ல மால் ஹிஜ்ரா எப்படி ஏற்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் வந்து மக்காவில வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு மனிதர்களுக்கு மத்தியில இந்த இஸ்லாமிய தீன் பயிரை விளைய வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க அன்றாடம் இரவும் பகலும் பாராம நல்ல ஒழுக்கத்தையும் நன்னெறிகளையும் தர்ம பாதைகளையும் இப்படி சொல்லி காட்டும் பொழுது அந்த மக்கள்ல சிலர்கள்
ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஏத்துக்கறல, ஏன்னு கேட்டா அவங்களுக்கு படிப்பறிவு இல்ல, ஒரு தெளிந்த மன ஓட்டம் இல்ல, அதனால அவங்க எதிர்த்தாங்க.
அறியாமை காலத்து மக்கள், அதனாலதானே சொல்றோம்.
ஆமா, அறியாமல் ஜாஹிலியா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த அடிப்படையில அவங்க இருக்கும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு உத்தரவிட்டான். அதாவது நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மதீனாவுக்கு சென்று உங்களுடைய உபதேசம் சொல்லுங்க அப்படிங்கறத. இதுக்கு இடையில மக்களுடைய ஒரு கொடூரமான ஒரு துன்பம், துயரம், சோதனை, வேதனை, மாடியில இருந்து அவங்க மேல குப்பையை போடுறது, நடக்கிற பாதையில உள்ள போடுறது, தொழுதுகிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஒட்டகத்தினுடைய குடலை அவங்களுடைய புடதியில வச்சிடுறது, அவங்க எந்திரிக்க முடியாம திணறது, இப்படி பல பல சோதனைகள். அவங்களை கொல்ல துணிஞ்சிட்டாங்கம்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்களை
சொல்லடி கல்லடி எல்லாம்
முடிஞ்சு
இப்ப உயிரடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மக்கள் நெருங்கிட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை சுத்தி பகைவர்கள் சூழ்ந்து நிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா உத்தரவு கொடுத்தான், நீங்க இந்த இரவுல மக்காவில இருந்து வெளியாயிருங்க, மதீனாவுக்கு போங்க, உங்களுக்கு அங்கே ஒரு நல்ல புதிய பாதை கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வீட்டை சுத்தி இருந்த எதிரிகளுடைய கண்ணுக்கு தெரியாமலே கண்ண அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஒளியை மறைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியானதே தெரியாம அவங்க நின்றுகிட்டே இருக்காங்க, ரசூலுல்லாஹ் வெளியாயிட்டாங்க. இது சரித்திரம், இது சம்பவம். ஆனா இதுல நம்ம உன்னை நினைச்சு பார்க்கணும் தம்பி. அதாவது ஒரு பிறந்த ஊர்ல இருந்து கொள்கைக்காக இன்னொரு ஊருக்கு குடிபெயர்றது அப்படின்னா திடீர்னு ஒரே இரவுல குடிபெயர்ற மனைவியை விட்டு மக்களை விட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிற்சில பொருட்களையும் விட்டு உடனடியா வெளியாகிறாருந்தா ஒரு மனிதனுடைய மனசு என்ன பாடுபட்டு இருக்கும்?
சாதாரணமாக ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை விட்டு போறதுக்கோ வீட்டை விட்டு போறதுக்கோ நம்ம ரொம்ப யோசிக்கிறோம்.
முறப்படி பயணம் சொல்லிட்டு அந்த பினாங் வரைக்கும் போயிட்டு வர்றேன், சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றதுக்கே ஒரு ரெண்டு மூணு நாளாகும் சொல்லும் போதே மனது எவ்வளவு பாரமா இருக்கு. நல்ல முறையில நடந்துக்கிறனும், எதுவும் கெட்ட பேர் எடுத்துறாதீங்க, பிள்ளைங்கள்லாம் ஒழுக்கமா வைக்கணும்னு எவ்வளவு உபதேசம் செஞ்சுட்டு போறோம், எவ்வளவு இந்த பொருள்களை எல்லாம் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு எவ்வளவு கண்காணிப்பான ஒரு ஒழுக்கத்தை எல்லாம் சொல்லிட்டு போறோம். இப்படி போகும் பொழுதே முறப்படி விடை கேட்டு போகும் பொழுதே நம்ம மனசு இப்படி அடிச்சுக்கிறது அப்படின்னா திடுதுப்புன்னு கிளம்பி போங்க, புறப்படுங்க அப்படின்னு சொல்லும் அந்த மனம் என்ன பாடுபட்டு இருக்கும். ரசூலுல்லா அபூபக்கர் சித்திக்க மட்டும் துணைக்கி அழைச்சிட்டு போகும்போது அந்த ஹிராக்கு அந்த தவறு குகையில இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கும் எவ்வளவு பதப்பதச்சிருக்கும். இதுகளையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சரித்திரம் சம்பவம், ஒரு உயிர் ஓட்டமுள்ள ஒரு சரித்திரங்கள் நிகழ்ந்ததுதான் இந்த மால் ஹஜ்ராங்கிறத மக்கள் இப்ப படிப்படியா விளங்குறாங்க.
அதுலயும் அதிகமான தியாகங்கள் நடந்திருக்கு இல்லையா, ஒரு வகை தியாகம் தானே. அப்ப நன்மையையும் ஒரு முன்னேற்றத்தையும் நோக்கி நம்ம போகும்போது தியாகம் செய்ய வேண்டி இருக்குங்கறத அது உணர்த்துது.
ஆமாமா, நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஒரு நன்மையும் முன்னேற்றத்தையும் நினைச்சு போனாங்க. ஒரு சுயநலத்தையோ நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், பொருளாதாரத்துல முன்னேறணும், சம்பாதிக்கணும், மதீனாவில போய் அப்படின்றோ அல்லது அங்க உள்ள உறவினர்களை பார்க்க போறேன் அப்படின்றோ ஒரு நண்பர்களை சந்திக்கணும் அப்படிங்கறது அறிவார்த்தமான ஒரு கருத்துல இருக்கணும், சமுதாயம் உண்மையான ஒரே இறை நம்பிக்கையோட திகழணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலதான் இந்த தியாகத்தை அவங்க மேற்கொண்டாங்க.
உண்மைதான், அதாவது உஸ்தா தாங்கள் சொன்னது போன்று பக்கா சொன்னதை போன்று பார்க்க போனா சில நல்ல கருத்துக்களும் நல்ல படிப்பினைகளும் கிடைக்குது. அதாவது ஹிஜ்ராவினுடைய வரலாறு தாங்கள் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி காமிச்சீங்க, சொல்லுவதற்கு சின்ன சம்பவமா இருந்தாலும் அதுல நிறைந்த படிப்பினைகள் இருக்குது. ஹிஜ்ரி ஹிஜ்ரா அதாவது அப்படின்னு சொன்னால் அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து செல்வது என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய விளக்கத்தில் அதனுடைய அர்த்தத்தில் அறுத்தத்திற்கு பிறகு அதற்கு கிடைக்கின்ற விளக்கங்கள் இருக்கிறதே அது நிறைந்து காணப்படுகிறது. அதான் உண்மை. அதாவது ஹிஜ்ராவின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற வெற்றி பெரிய வெற்றி. அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்திற்கு பிறகுதான் ஒரு மனிதனுக்கு லேசு கிடைக்கும். எதையுமே கஷ்டம் இல்லாமல் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது. குறுக்கு ஒளியில சம்பாதிக்கிறது ரொம்ப நீடிச்சு நிக்க போறது கிடையாது. கஷ்டப்பட்டு உழைத்து வேர்வை சிந்தி பல இன்னல்களுக்கு பல காலங்கள் கழித்து அவன் கிடைக்கின்ற லாபம் இருக்கிற அந்த சம்பாத்தியம் தான் நீடித்து நிற்கக்கூடியது. அது மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்கள் அரபு போராடினார்கள். களிமா சொல்லுங்கள், உங்களுடைய மனதை திருப்பும் இருந்து வெளிச்சத்திற்கு வாருங்கள். இருட்டுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்காது. வெளிச்சம் ஒரு பக்கம் இருக்கிறது, நீங்கள் அந்த வெளிச்சத்தின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லி சொல்லி அவர்கள் பல வருடங்களாக சொல்லி பார்த்தார்கள். கேட்டது பிற உஸ்தா சொன்னது போன்று அதை செவிமெடுத்து கேட்டு கொஞ்ச பேர் தான் அந்த வழியின் பக்கம் வந்தார்கள், அந்த ஒளி வெளிச்சத்தின் பக்கம் வந்தார்கள். சில மக்கள் வந்து அந்த இருட்டு இருட்டுன்னு சொன்னா என்ன, தான் கொண்ட கொள்கையிலே இருப்பது, அதாவது கொண்ட கொள்கையிலே இருந்து அதிலே மடிந்து
போகும்.
அவர்களிடம் வந்து அதாவது கௌரவ பிரச்சனை, நீங்கள் சொல்லி நான் கேட்பதா, என்னிடத்திலே பண பலம் இருக்கிறது, என்னிடத்திலே கௌரவ பலம் இருக்கிறது, என்னிடத்திலே உறவு பலம் இருக்கிறது, பதவி பலம் இருக்கிறது, நீங்கள் நேத்து வந்த எனக்கு பிறகு பிறந்த பிள்ளை தானே, என்னுடைய என்னை விட வயதால் குறைந்தவர்கள் தானே, உங்களை விட எனக்கு சப்போர்ட் நிறைய இருக்கிறது, இது போன்று பல சிந்தனைகளை அதாவது தீமையான சில சிந்தனைகளை செய்து அவர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த கௌரவ பிரச்சனையினால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நல்ல சொற்களை நல்ல வழிமுறைகளை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை.
பல மூட நம்பிக்கைகளே அவங்க விட்டதாக இல்லை.
அப்ப மூட நம்பிக்கை தான் அவர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறது
அப்படின்னு
அப்படி நம்பினதனால் அவர்கள் மோசம் போய்விட்டார். அல்லாஹ் குஸ்பானவு தாலா அவர்களையும் பார்த்து ஒரு படிப்பினை பெருமானார் அவர்களுக்கு கொடுத்தான். ரசூலுல்லாஹ் பிறகு சொன்னான், அதாவது தாங்கள் இடம் பெயர வேண்டும், ஒரு சிறந்த இடம் இருக்கிறது. அதனாலதான் மக்கத்து மனிதர்களுக்கு முஹாஜிரின்கள் என்றும் மதீனத்து மனிதர்களுக்கு அன்சாரிகள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஹிஜ்ரத்தின் மூலமாக மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு, கிடைத்த நல்ல பெயர், கிடைத்த சமுதாய பற்று, கிடைத்த உதவிகள் வேற யாருக்கும் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு உதவி செய்த அன்சாரி
மதீனத்து மக்களுக்கு வந்து ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுத்துட்டே
இருக்கு.
சிறந்த சமுதாயமாகவே அவங்க இருந்து கொண்டிருக்காங்க.
அன்றைக்கு போட்ட அந்த விதை அது வந்து பயிராகி இன்றும் வளர்ந்து கொண்டே எத்தனைய மனிதர்கள் அறுவடை செய்து
கொண்டிருக்கிறார்கள்.
இன்னும் அதுல பாருங்க, ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுக்கு தான் வரணும்,
அது ஒரு சிந்தனை.
முகமது
நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் அதாவது தப்பு அதாவது தப்ஸ் அடிச்சு கொண்டு அவர்களை நல்ல பைத்துகளை தாள ஆல்பத்ருவாலயனா என்ற அந்த பைத்துகளை அவர்களுக்கு சொல்லி அவர்களை வரவேற்று அவர்கள் வெந்து நொந்து வருகிறார்கள். அதாவது பல நாட்கள் நடந்து ஒட்டகை மேல் வருகிறார்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வரவேற்பை ரசூலுல்லாஹ்வுடைய மனம் சஞ்சலப்படாத அளவிற்கு வருத்தப்படாத அளவிற்கு அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அந்த மதீனாவாசிகள் அவர்களை வரவேற்ற காட்சி இருக்கிறதே இந்த உலகத்தில். அந்த வரவேற்பு வேற யாருக்குமே கிடைத்திருக்க முடியாது.
தம்பி சொன்னது மாதிரி இப்ப ரசூலுல்லாஹ் வரவேற்கிறதுக்கு அந்த அளவுக்கு துடிச்சு நின்று இருக்காங்க. எப்படி மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ்வுடைய இல்லத்தை விட்டு அவங்கள வெளியேற்றணுங்கிற அளவுக்கு துடிப்பா இருந்தாங்களோ அதை விட பன்மடங்கு கோடி மடங்கு ரசூலுல்லாஹ் உள்ளத்துல குடியேற்றுறதுக்கு மதீனாவாசிகள் வரவேற்புல துடிச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்க வர்றாங்கன்னு சொன்ன உடனே மரத்து ஈச்ச மரத்து மேலையெல்லாம் ஏறி நின்று எந்த பக்கமாவது வருவாங்களா அப்படின்னு பல நாட்கள் எதிர்பார்த்தாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மரியாதையும் பெரிய வரவேற்பையும் எல்லாம் கொடுத்தான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன படிப்புன்னு தெரியுதுமா, அதாவது மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக நம்ம உண்மையான பாதைக்காக சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு மனிதர் எப்படி பாடுபடுறாரோ, ஒரு மனிதர் வந்து துன்பத்தையும் கஷ்டத்தையும் சுமந்துகிறாரோ அந்த கஷ்டமும் துன்பமும் நிச்சயமா அந்த சமுதாயத்துக்கும் பலன் தரும். இந்த மனிதருடைய வாழ்க்கையில அது மாறாத புகழை ஏற்படுத்தும். இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை விட்டு மதீனாவுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதோட அவங்களுடைய சரித்திரம் முடிஞ்சா போச்சு, அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சா போச்சு, அல்லது அவங்களுடைய கொள்கை வந்து கைவிட்டு போச்சா? இல்லையே, மேலும் அல்லாஹுத்தால மெருகூட்டினா மேலும் பல சமுதாயத்து மக்களை பல நாட்டு மக்களை எல்லாம் இந்த மதீனாவுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அல்லாஹு ஜல்லஷானுவத்தால ஏற்படுத்தினா சமுதாயம் மறுமலர்ச்சி பெற்றுச்சு, நல்ல வழிய மக்கள் தெரிஞ்சிருக்க உண்டான ஒரு வாய்ப்பு இதன் மூலமா கிடைச்சிச்சு. இந்த ஹிஜ்ராவுடைய பயணத்தின் மூலமா அதன் மூலமா பெண்களுடைய கல்வி அறிவு மிளர்ந்துச்சு. பெண்கள் சமுதாயத்தினுடைய உயர்வு எப்படி மக்காவில வந்து பெண்களை ரொம்ப ஈனத்தனமாகவும் இழிநிலையிலும் வச்சிருந்தாங்க, அதே போல மதீனாவுல அந்த பெண்களுடைய சமுதாயத்தை ரசூலுல்லா சொல்லி அதனுடைய முன்னேற்றம் அதனுடைய புகழ் அந்த பெண்மணிகளினுடைய பண்பாடு அவர்களுடைய தாயினுடைய தன்மை இவைகளெல்லாம் எடுத்து சொல்ல சொல்ல படிப்படியா இதனுடைய அறிவு ஒவ்வொரு நாடுகளையும் பரவி 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 அந்த இஸ்லாமிய எழுச்சி இந்த மஹல் ஹிஜ்ராவின் மூலமா
உலகம்
முழுவதும் பரவி நின்றுமா. இப்படிப்பட்ட ஒரு தரித்திரங்களை விதைச்சதுதான் இந்த மஹல் ஹிஜ்ரா.
அந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில வளர்ந்து ஆரம்பித்து இன்றளவும் வந்து உலகம் பூரா விரிவடைஞ்சிருக்கு.
நம்ம அதை பத்தி பேசுறோம்ல,
அன்றைக்கு
அந்த ஹிஜ்ரத்து ஏற்படவில்லை என்று சொன்னார். அதாவது அந்த ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து செல்லவில்லை என்று சொன்னார். அந்த வெற்றி கிடைச்சிருக்க போவது அதைத்தான் நாம் இன்றைக்கும் செய்ய வேண்டும். அதாவது இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும்
செய்ய வேண்டும்.
இன்னைக்கு வந்து வெளிநாட்டில இருந்து பல நாட்டு மக்கள் இந்த நாட்டுல வந்திருக்கிறார்கள், அது ஒரு ஹிஜ்ரத் தான். அதாவது அவர்கள் வந்ததனுடைய நோக்கங்கள் வேறு, நோக்கங்கள் வேறா இருந்தாலும் அவர்களுடைய நோக்கங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுத்திருக்க முடியும். காரணம் அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் இருந்து தன்னுடைய சொத்தை விட்டு தன்னுடைய மனைவி விட்டு தன்னுடைய இடத்தை விட்டு அவர்கள் ஹிஜ்ரத் போன்ற ஒரு பயணத்தை அவர்கள் செய்து மிக சுலபமாக ஹிஜ்ரத் என்று சொன்னால் அன்றைக்கு அவர்கள் ஒட்டகையின் மேல் நடந்து சென்றார்கள். அது ஒரு வாகனம்,
எவ்வளவோ தூரத்தை
எவ்வளவோ தூரங்கள் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு அதாவது மேல அதாவது மலைகள் மணல் காடுகள் எத்தனையோ
எதிரிகள்
வந்து சீக்கிரம் பார்த்து கண்டுபிடிக்க கூடிய அளவிற்கு பறந்த மணல் காடு இப்படிதான் இருந்தது. ஒரு மறையறதுக்கு ஒளியறதுக்கு சூழ்நிலை அவர்கள் பெருமானார் அவர்களும் நவபக்ர சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் எத்தனையோ நாட்களிலே அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் சொன்னால் அது மாதிரி இன்றைக்கு ஹிஜ்ரத் செய்வது அல்ல. இன்றைக்கு ஹிஜ்ரத் வந்து சில மணி நேரங்களிலே அவர்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்கின்றார்கள். இப்படிப்பட்ட துன்ப நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம சரித்திரம் மூலமா காட்டி கொடுக்கிறோம். இந்த ஹிஜ்ரா இந்த சரித்திரங்களையும் சம்பவங்களையும் பொழுதுபோக்குக்காக சொல்லல, இப்படி அவங்க எல்லாம் செஞ்சாங்க அதுல கொஞ்சமாவது நம்ம செஞ்சு முன்னேறணும், வாழ்க்கையில ஈமான காப்பாத்தணும், நல்ல சமுதாயத்துக்கு வழிகாட்டணுங்கிற ஒரு நிலைமைய நம்மளும் ஏத்துக்கிறோம். இந்த நினைவை நீங்களும் ஏத்துக்கங்க. இன்ஷா அல்லாஹ் விஷயங்களை மறுதடவை சந்திக்க போது நம்ம பேசுவோம்.